நியூசிலாந்து கலை இலக்கிய வட்டத்தின் சங்கராதம் வானொலி நிகழ்ச்சியை பிளானட் எஃப்எம் 104.6 அலைவரிசையிலும் www.planetaudio.org.co.nz இணையதளத்திலும் செவிமடுக்க காத்திருக்கும் அன்பு தமிழ் உறவுகளுக்கு எங்கள் காலை வந்தனங்கள். அன்பான உறவுகளே, இன்றைய சங்கநாதத்தை எமது சங்கநாத அபிமானியும் அதை கவனித்து வருபவருமான தமிழ் ஆர்வலர் தமிழ்நாடு திருநெல்வேலியை பிரபலமாக கொண்டு வரும் திரு கு ஜேக்கப் கலாநிதி சாம் அவர்கள் இன்றைய சங்கநாதத்தை செயல்படுத்த வந்துள்ளார். எனவே அவர்களுக்கு நன்றி கூறி இந்த ஒலிவாங்கி அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன்.
வணக்கம் அன்பான உறவுகளே. சங்ககால தமிழுக்கு சாட்சிகளாகவும் சாந்தப்படுத்தும் தமிழினை சான்று பகிரவும் சங்கின் சத்தத்துடன் சாரல் வீச வருகிறது சங்கநாதம் வானொலி. நேயர்களே, இன்று 27ஆம் தேதி ஏப்ரல் மாதம் வெள்ளிக்கிழமை, சிறுவிளம்பி, சித்திரை திங்கள், 14ஆம் நாள், சவான் 10.
ஈருலோகங்களிலும் இலகுவாக இனிமையாக வாழ, இருவரியால் பல பொருள் விளக்கும் வள்ளுவன் வார்த்தையில் வாழ வழங்குகிறோம் சுகமான சுருக்கமாக.
தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம், தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம்.
ஒருவன் தன்னைத்தான் காத்துக் கொள்ள வேண்டுமெனில் கோபம் வராமல் காத்துக் கொள்ள வேண்டும். அங்கனம் காக்காவிட்டால் கோபம் தன்னையே அழித்துவிடும்.
இந்த காலை பொழுதில் இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிக்க இனிய பாடல் ஒன்றை கேட்டு மகிழுங்கள்.
வண்ண வண்ண சொல்லெடுத்து இங்கு வந்தது செந்தமிழ் பாட்டு, வாசமுள்ள மல்லிகை போல் மனம் தந்தது செந்தமிழ் பாட்டு. வண்ண வண்ண சொல்லெடுத்து இங்கு வந்தது செந்தமிழ் பாட்டு, வாசமுள்ள மல்லிகை போல் மனம் தந்தது செந்தமிழ் பாட்டு. ஒரு சனம் வண்ண வண்ண சொல்லெடுத்து இங்கு வந்தது செந்தமிழ் பாட்டு, வாசமுள்ள மல்லிகை போல் மனம் தந்தது செந்தமிழ் பாட்டு.
வணக்கம் நீர்களே. திருவிளத்தின் சாலமோனின் நீதிமொழிகள் நூலிலிருந்து சில வரிகள். ஞானமுள்ள பிள்ளைகள் தம் தந்தையை மகிழ்விக்கின்றனர், அறிவற்ற மக்களோ தம் தாய்க்கு துயரமளிப்பர். தீய வழியில் ஈட்டிய செல்வம் பயன் தராது, நேர்மையான நடத்தையோ சாவுக்கு தப்புவிக்கும். நல்லாரை ஆண்டவர் பசியால் வருந்து விடார், ஆனால் பொல்லார் விரும்புவதை அவர்களுக்கு கொடுக்க மாட்டார். வேலை செய்யாத கை வறுமையை வருவிக்கும், விடாமுயற்சி உடையோரின் கையோ செல்வத்தை உண்டாக்கும். கோடை காலத்தில் விளைச்சலை சேர்த்து வைப்போர் மதியுள்ளோர், அறுவடை காலத்தில் தூங்குவோர் இகழ்ச்சிக்குரியர். நேர்மையாளர் மீது ஆசி பொழியும், பொல்லார் பேச்சிலோ கொடுமை மறைந்திருக்கும். நேர்மையாளரை பற்றிய நினைவு ஆசி விளைவிக்கும், பொல்லாரின் பேரோ அழிவுறும். ஞானமுள்ளோர் அறிவுரைகளை மனமாற ஏற்பர், பிதற்றும் மூடரோ வீழ்ச்சி உருவர். நாணயமாக நடந்து கொள்வோர் இடையூறின்றி நடப்பர், கோடனாலும் வழியை பின்பற்றுவோரோ வீழ்த்தப்படுவர். தீய நோக்குடன் கண்ணடிப்போர் தீங்கு விளைவிப்பர், பிதற்றும் மூடரோ வீழ்ச்சி உருவர். நல்லாரின் சொற்கள் வாழ்வழிக்கும் ஊற்றாகும், பொல்லாரின் பேச்சிலோ கொடுமை மறைந்திருக்கும். பகைமை சண்டைகளை எழுப்பிவிடும், தனக்கிழைத்த தீங்கு அனைத்தையும் அன்பு மன்னித்து மறக்கும். விவேகம் உள்ளவர்களின் சொற்களில் ஞானம் காணப்படும், மதிகட்டவர்களின் முதுகிற்கு பிரம்பே ஏற்றது. ஞானமுள்ளோர் அறிவை தம்மகத்தே வைத்திருப்பர், மூடர் வாய் திறந்தால் அழிவு அடுத்து வரும். செல்வரின் சொத்து அவருக்கு அரணாயிருக்கும், ஏழையரின் வறுமை நிலை அவர்களை இன்னும் வறியோராக்கும். நேர்மையாளர் தம் வருமானத்தை வாழ்வதற்கு பயன்படுத்துகின்றனர், பொல்லாதவரோ தம் ஊதியத்தை தீய வழியில் செலவழிக்கின்றனர். நல்லுறையை ஏற்போர் மெய்வழிக்கான பாதையில் நடப்பர், கண்டிப்புரையை புறக்கணிப்போரோ தவறான வழியில் செல்வர். உள்ளத்தின் வெறுப்பை மறைப்போர் பொய்யர், வசைமொழி கூறுவோர் மடையர். மட்டுக்கு மிஞ்சின பேச்சு அளவற்ற தீமைகளை விளைவிக்கும், தம் நாவை அடக்குவோர் விவேகம் உள்ளோர். நல்லாரின் சொற்கள் தூய வள்ளிக்கு சமம், பொல்லாரின் எண்ணங்களோ பதருக்கு சமம். நல்லாரின் சொற்கள் பிறருக்கு உணவாகும், செருக்கு நிறைந்தோரின் மதிக்கேடு அவர்களை அழித்துவிடும். ஆண்டவரின் ஆசி செல்வம் அளிக்கும், அச்செல்வம் துன்பம் களவாது அளிக்கப்படும் செல்வம். தீங்கிழைப்பது மதிகட்டோர்க்கு மகிழ்ச்சி தரும் விளையாட்டு, ஞானமே மெய்யறிவு உள்ளோர்க்கு மகிழ்ச்சி தரும். பொல்லார் எதற்கு அஞ்சுவரோ அதுவே அவர்களுக்கு வரும், கடவுளுக்கு அஞ்சி நடப்போர் எதை விரும்புகின்றனரோ அது அவர்களுக்கு கிடைக்கும். சுழல் காற்றுக்கு பின் பொல்லார் இராமற் போவர், கடவுளுக்கு அஞ்சி நடப்பவர்களே என்றுமுள்ள அடித்தளம் போல் நிற்பார்கள். பல்லுக்கு காடியும் கண்ணுக்கு புகையும் எப்படி இருக்குமோ அப்படியே சோம்பரிகள் தங்களை தூது அனுப்பினோருக்கு இருப்பர். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் ஆயுளை நீடிக்க செய்யும், பொல்லாரின் ஆயுட்காலம் குறுகிவிடும். நல்லார் தாம் எதிர்பார்ப்பதை பெற்று மகிழ்வர், பொல்லார் எதிர்பார்ப்பதோ அவர்களுக்கு கிட்டாமற் போகும். ஆண்டவரின் வழி நல்லார்க்கு அரணாகும், தீமை செய்வோர்க்கோ அது அழிவை தரும். கடவுளுக்கு அஞ்சி நடப்போரை ஒருபோதும் அசைக்க இயலாது, பொல்லாரோ நாட்டில் குடியிருக்க மாட்டார். கடவுளுக்கு அஞ்சி நடப்போரின் வாயினின்று ஞானம் பொங்கி வழியும், வஞ்சகம் பேசும்னா துண்டிக்கப்படும். கடவுளுக்கு அஞ்சி நடப்போரின் சொல்லில் இனிமை சொட்டும், பொல்லாரின் சொற்களிலோ வஞ்சகம் பொங்கி வழியும். கள்ள துளாக்கோள் ஆண்டவருக்கு அருவறுப்பானது, முத்திரையிடப்பட்ட படிக்கல்லோ அவர் விரும்புவது. இருமாப்பு வரும் முன்னே இகழ்ச்சி வரும் பின்னே, தன்னடக்கம் இருக்குமாயின் ஞானமும் இருக்கும். நேர்மையாளர்களின் நல்லொழுக்கம் அவர்களை வழிநடத்தும், நம்பிக்கை துரோகங்களின் வஞ்சகம் அவர்களை பால்படுத்தும். கடவுளின் சினம் வெளிப்படும் நாளில் செல்வம் பயன்படாது, நேர்மையான நடத்தையோ சாவுக்கு தப்புவிக்கும். குற்றமில்லாதவர்களின் நேர்மை அவர்களின் வழியை நேராக்கும், பொல்லார் தம் பொல்லாங்கினால் வீழ்ச்சி உருவர். நேர்மையாளர்களின் நீதி அவர்களை பாதுகாக்கும், நம்பிக்கை துரோகிகள் தங்கள் சதி திட்டத்தில் தாங்களே பிடிபடுவார்கள். பொல்லார் எதிர்நோக்கி இருந்தது அவர்கள் சாகும் போது கிட்டாமல் மறைந்து போகும், அவர்கள் எதிர்நோக்கி இருந்த செல்வம் கிடைக்காமல் போகும். கடவுளுக்கு அஞ்சி நடப்போர் துயர் என்று விடுவிக்கப்படுவர், பொல்லார் அதில் அகப்பட்டு உழல்வர். இறை பற்றி இல்லாதோர் தம் பேச்சினால் தமக்கு அடுத்திருப்பவரை கெடுப்பார், நேர்மையாளர் தம் அறிவாற்றலால் விடுவிக்கப்படுவர். நல்லாரின் வாழ்க்கை வளமடைந்தால் ஊரார் மகிழ்ந்து கொண்டாடுவர், பொல்லார் அழிந்தால் அவர்களிடையே ஆர்ப்பரிப்பு உண்டாகும். நேர்மையாளரின் ஆசியாலே நகர் வளர்ந்தோங்கும், பொல்லாரின் கபட பேச்சாலோ அது இடிந்தழியும். மீண்டும் அடுத்த வார தொடர்ச்சியுடன் டேனி டேனியல். நன்றி.
நீண்ட இடைவெளிக்கு பின் மீண்டும் சங்கநாதத்தில் தனது ஆக்கத்தை பகிர்ந்து கொள்ள வருபவர் சங்கநாதத்தின் ஆஸ்தான கவிஞர் இளம்பிறை அண்ணா அவர்கள்.
கலை இலக்கிய வட்ட சங்கநாத நேயர்களுக்கு உங்கள் இளம்பிறை அண்ணாவின் விளம்பி வருட சித்திரை புத்தாண்டின் நல்வாழ்த்துக்கள். இப்பொழுது நான் கூறப்போவது கவிதையில் ஒரு கதை. இது உங்களுக்கு நன்கு தெரிந்த கதைதான். இந்த கிராமிய கதையில் இருக்கும் உண்மை பொருளை நாம் சிந்திப்பதில்லை. முதலிலே கதையை கேளுங்கள். கவிதை. கண்ணில்லாத ஆறு நண்பர் குடிலில் வாழ்ந்து வந்தனர். கண்ணில்லாத ஆறு நண்பர் ஒரு குடிலில் வாழ்ந்து வந்தனர். கூர்ந்த புத்தி குருடர் தலைவன் அங்கு கூட வாழ்ந்து வந்தனன். தெருவில் யானை வருவதாக சிறுவர் கத்தி சென்றனர். தெருவிலே யானை வருவதாக சிறுவர் கத்தி சென்றனர். ஐந்து குருடர் ஆசையோடு அதனை பார்ப்போம் என்றனர். இந்த தலைமை குருடன் தனியே இருத்தி தெருவை தேடி சென்றனர். அந்த ஐவரும் யானை பார்க்க போவதாக பாகன் கேட்க கூறினர். பாகன் பட்டென்றெனச் சிரித்து பார்பார் என்று பகர்ந்தனர். ஒரு குருடன் ஓடி வந்து ஒவ்வொரு காலை பார்த்தனன். அடடா, அரிசி இடிக்கும் இது அகன்ற குரல்கள் என்றனன். ஆனந்தமாய் ஆடி பாடி ஆனை பார்த்தேன் என்றனன். இன்னும் ஒருவன் யானை வாலை இழுத்து தடவி கொண்டனன் எங்கள் வீட்டு துடைப்பும் போலும் இதுவே யானை என்றனன். அடுத்த குருடன் அகன்ற காதை அகல தடவி பார்த்தனன் ஆகா ஆகா, அரிசி புடைக்கும் அழகு முறம் என்றனன். முன்னங்கையை தொட்டு பார்த்த முட்டாள் குருடன் சொன்னனன் உரலை இடிக்கும் உலக்கையேதான் உயர்ந்த யானை என்றனன். கடைசி குருடன் கையால் யானை வயிற்றை தடவி பார்த்தனன். வலியதான சுவரை போன்று வாட்டசாட்டம் என்றனன் ஒவ்வொருவரும் உணர்ந்ததுதான் உயர்ந்த யானை என்றனர். தலைவனிடம் வந்து சீடர் தாறுமாறா கூறினர். புத்திசாலி தலைமை குருடன் புரிந்து வடிவை கூறினான் உடலுலக்கை துடைப்பம் சுவர் முரமும் அல்ல அல்லவே. அந்த யானை உடலுலக்கை துடைப்பம் சுவர் முரமும் அல்ல அல்லவே. கூறப்பட்ட கூறு யாவும் கொண்டது அந்த யானையே. விண்ட அந்த விலங்கினம் விசித்திர ஓர் உயிரினம். முன்னங்கைய உடையது அந்த முத்தமான யானையை பாகன் ஆட்டி படைக்கிறான். பாவம் அந்த யானையே என்று கூறி முடித்தான். நானும் பாடி முடித்தேன். நேர்களே, இப்பொழுது கதையை அறிந்திருப்பீர்கள். குருடர்கள் தாம் கண்ட யானையின் வடிவத்தை ஒவ்வொருவரும் உரல், உலக்கை, துடைப்பம், சுவர், முரம் என்றெல்லாம் கூறினார்கள் அல்லவா. அந்த ஆறாவது குருடன் தலைவன் பகுத்தறிவு கொண்டு உணர்ந்து அது யானையேதான், அது எத்தகையது என்பதையும் அனுமானித்தான் அல்லவா. ஆறு அறிவு கொண்ட மானிடர்கள் தம் ஆறாம் அறிவை கொண்டு சிந்தித்தால் மெய்ப்பொருளை உணர்ந்து கொள்ளலாம் என்பதையே இந்த கதை உணர்த்துகின்றது. இதையே வள்ளுவ பெருமான் இப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று கூறினார். வணக்கம் நேயர்களே.
சிங்கம் அவர்களின் புகழ் துணிவு பற்றிய சொற்பொழிவின் தொடர்ச்சியை இப்போது கேட்கலாம் நேயர்களே.
அன்பான சங்கநாதன் நேயர்களே, கடந்த வாரம் நான் உங்களுக்கு தந்ததிலிருந்து அதன் தொடரை இப்போது தருகின்றேன். புகழ், சிலர் புகழை தேடிக்கொள்வதில் குறுக்கு வழிகளை தேடிக்கொள்ள முயற்சி செய்வது ஒருவனுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்குமே தவிர முழு துணையாக இருக்காது. நேர்மையான வழியில் தேடிக்கொள்ள முயற்சி செய்வதுதான் உண்மையிலேயே ஒருவனுடைய முன்னேற்றத்திற்கு உதவியாக இருக்கும். இந்த உலகத்தில் ஒவ்வொரு அளவிலும் புகழ் வேட்கை இருக்கத்தான் செய்யும். இருந்த போதிலும் கூடுதலானவர்கள் குறுக்கு வழியிலேயே நிறைவேற்ற முயற்சி செய்கின்றார்கள். அதனால்தான் அந்த புகழ் வேட்கையினால் அடைய வேண்டிய நியாயமான பலன்களை அவர்களால் அடைய முடிவதில்லை. வாழ்க்கையில் சோதனைகள் ஏற்படும் போதுதான் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய துணிவு வெளிப்பட்டு விளங்குகிறது. உதாரணத்துக்கு, தங்கள் மொழியையும் மண்ணையும் மாற்றானிடமிருந்து காப்பாற்ற இளம் வயதிலே படையணிகளில் சேர்ந்தார்கள். அது துணிவு. தங்கள் உயிரையே பணயமாக வைத்து அவர் களத்தில் செயல்படுகின்றார்கள் போர் வீரர்கள். அதுவும் ஒரு துணிவு. துணிவு இல்லாத கூலைகளுக்கு போர்க்களத்தில் வேலை இல்லை. போர்க்களம் ஒன்றில்தான் மனிதனுடைய முழுமையான துணிச்சல் வெளிப்படையாகின்றது. அடிக்கடி போர்களிலே ஈடுபட வேண்டிய சூழ்நிலைகளுக்கு ஒரு பகுதி ஆளாக நேருமானால் அந்த பகுதி மக்களின் துணிவும் பெருகிக் கொண்டே வரும். அதில் வெற்றி பெற்றாலும் தோற்றுவிட்டாலும் அவர்கள் புகழ் மறைக்கப்படாது. செயற்கரிய செயல்களை செய்ய தூண்டுதல்கிற அளவுக்கு ஒரு சராசரி மனிதனுடைய உள்ளத்தில் காதல் வேட்கையோ பொருளாசையோ புகழாசையோ எவ்வளவு தீவிரமாக எழுவதில்லை. அது தீவிரமாக எழாத நிலையில் ஒரு மனிதன் தோல்வியைக் கண்டு அஞ்சுகிறவனாக இருக்கிறான். ஒரு தோல்வியைக் கண்டு அஞ்சு கொண்டிருக்கும் வரையில் அவன் எந்த ஒரு விஷயத்திலும் துணிந்து செயல்பட முடியாது. நான் செய்ய நினைப்பதோ எளிதில் கைகூடாத காரியம், எனவே அந்த காரியத்தில் எனக்கு வெற்றி வாய்ப்பை காட்டினாலும் தோல்வி வாய்ப்புகளே அதிகமாக காணப்படுகின்றது. ஒருவேளை தோல்வி கிடைத்து விட்டாலோ நாம் தாங்க முடியாத துன்பத்துக்கு ஆளாகி விடுகின்றோம் என்று தயங்குவது ஒரு சராசரி மனிதனுடைய குணம். தோல்வியினால் ஏற்படக்கூடிய அவமானத்தை எண்ணி நாம் தயங்குவது ஒரு சராசரி மனிதனுடைய இயல்புதானே. ஏன் எனக்கு இந்த வியாதி வந்துவிட்டதே, இதிலிருந்து நான் தப்ப முடியாது என்று நினைப்பது தவிர்த்து இக்கூற்றை எப்படி முறியடித்து வெளியே சுகமாக வந்துவிடுவேன் என்ற தைரியம் வர வேண்டும். நாம் நினைப்பது ஒரு மந்திரமாகலாம், அதை நான் சாதிக்க வேண்டும் என்று நல்ல கள்ளம் கபடமில்லாத நெஞ்சத்தோடு அணுகினால் வெற்றியடைந்து விடலாம். எதற்கும் எம்மிடம் ஒளிந்து கொண்டிருக்கும் மன துணிவுதான் கை கொடுக்கும். நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன் என்று கூறி விடைபெறும் உங்கள் அற்புத சிங்கம். விடியல் 2018
வன்னி நேயம் வழங்கும் கலை மாலை நிகழ்ச்சி எதிர்வரும் மே மாதம் 5 தேதி சனி மாலை 6 மவுண்டிடன் போர் நினைவு மண்டபத்தில். சிறுதுளி பெருவெள்ளம் மேம்படுத்த வேண்டிய நிலையில் இருக்கும் எமது உறவுகளின் கல்வி தரத்தை உயர்த்திட உதவிக்கரம் நீட்டிட விடியல் கலை நிகழ்ச்சி அனைவரும் வாருங்கள், ஆதரவு தாருங்கள், மறந்து விடாதீர்கள். எதிர்வரும் May 5 சனி மாலை 6 மவுண்ட் ஈடன் போர் நினைவு மண்டபத்தில் மிக்க பணிவன்புடன் இருகரம் கூப்பி மன்றாடி கேட்டுக்கொள்கின்றது வன்னி நேயம் நிர்வாகம். சமூக அறிவித்தல் 1.
துயர் பகிர்வோம். திருமதி மேரி மார்க்ரெட் நிக்லா பிள்ளை இறைபதம் அடைந்து விட்டார். யாழ் சில்லாலய பிரபுரமாகவும் நியூசிலாந்து அக்லாந்தை பதிவிடமாகவும் கொண்ட இளைப்பாறிய ஆசிரியை யாழ் திருக்குடும்ப கன்னியர் மடம் திருமதி மேரி மார்க்ரெட் நிக்லா பிள்ளை கடந்த 25 புதன்கிழமை அன்று இறைபதம் அடைந்து பிறவி பேரடைந்து விட்டார். அன்னார் காலம் சென்ற காஷ்மீர் நிக்லா பிள்ளை அவர்களின் அன்பு மனைவியும் ஜெரோம் அருணகுமாரன், கஞ்சூட் சந்திரகுமாரன், மேரி எடித் மஞ்சுளா குமாரி, நீல் அகிலகுமாரன், மேரி ஜுடித் அஞ்சுளா குமாரி ஆகியோரின் அன்பு தாயாரும் நிராந்தி அண்டன் சுகுமார் சுபோதினி ஆகியோரின் பாசமிகு மாமியாரும் ரினி அரோன் பொனி அண்டனியா பெபியன் லாரனிகா ஆகியோரின் பாசமிகு பேத்தியும் ஆவார். அன்னாருக்கான திருப்பலி 27 அதாவது இன்று காலை 11:30 இலக்கம் 24 பிக்சன் ஸ்ட்ரீட் ஹாவிக்கில் நடைபெற்ற பின் நல்லடக்கம் நடைபெறுவதற்காக மனுக்காவு மெமோரியல் கார்டனில் நடைபெறும். தன் குடும்பத்துக்காக மட்டுமல்லாது எத்தனையோ கல்விமான்களை உருவாக்கிய வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து வாழ்பவன் வானுரையின் தெய்வத்துள் வைக்கப்படும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து இறைவனின் இன்பத் திருவடிகளில் இன்பத் தாமரையாக மலர்ந்து விட்டார் திருமதி மேரி மார்க்ரெட் அவர்கள். அன்னாரின் ஆத்ம சாந்திக்காக இருகரங்கூப்பி இறைவனை தொழுகின்றது நியூசிலாந்து கலை இலக்கிய வட்டம். தொடர்புகளுக்கு கஞ்சூர் சந்திரகுமாரன் 0212-405-3-2, நீல் அகிலகுமாரன் 0212-357-725.
அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உங்கிற்கு மறுபடியும் பாராட்டுகளை தெரிவித்திருக்கிறார். வரும் வெள்ளி தென்கொரிய தலைவர்களுடன் வடகொரிய தலைவரும் பேச்சுக்களை நடத்த இருக்கும் நிலையில் இந்த உற்சாக வார்த்தைகளை அவர் வழங்கியிருக்கிறார். நாளை மறுதினம் நடக்கும் பேச்சுகள் டொனால்ட் ட்ரம்ப் கிம் ஜோங் உங் இருவரும் சந்திக்கும் பேச்சுக்கு முக்கியமான வரலாற்று புள்ளிக்கான நிலப்பாவாடையை விதிக்க இருக்கின்றது. வடகொரியா மிகவும் உச்சக்கட்ட அழுத்தத்தில் இருப்பதாக கூறிய டொனால்ட் ட்ரம்ப் தாம் நினைத்தபடி வடகொரிய அதிபர் செயற்பாட்டு தன்மை தீர்வை எட்டித்தொடும் என்ற நம்பிக்கையையும் வெளியிட்டிருக்கின்றார். அதேவேளை அணுகுண்டு உருவாக்க தடை அப்படியே உரைய வைப்பதற்கு பிரதி உபகாரமாக தென்கொரியாவில் நிலை கொண்டிருக்கும் 28,500 அமெரிக்க படைகளையும் அங்கிருந்து அமெரிக்கா திருப்பி எடுக்க வேண்டும் என கிம் ஜோங் உங் கேட்பார் என்றும் கூறப்படுகின்றது. காத்திருக்கின்றன வரலாற்றின் தருணங்கள். ஈரானின் அணுகுண்டு உருவாக்க தடை ஒப்பந்தம் தொடர்பாக அமெரிக்க அதிபருடன் பிரான்சி அதிபர் நடத்திய பேச்சுக்கள் மிகவும் விசுவாசத்தன்மை கொண்டதாக அமைந்ததாக பிரான்சி அதிபர் எமானுவேல் மேக்ரோங் தெரிவித்திருக்கிறார். வெள்ளை மாளிகைக்கு முன்னால் அமெரிக்க அதிபர் சகிதம் பத்திரிகையாளரை சந்தித்த போது முக்கிய கருத்துக்கள் 3 அவர் முன்வைத்தார். முதலாவது, அமெரிக்க அதிபருடன் மனம் திறந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. இரண்டாவது, ஈரானுடன் செய்த ஒப்பந்தம் சரியாக நடக்கிறதா என்பதை கண்காணிக்கும் காலமாக எதிர்வரும் 2025 வரை பொறுத்திருக்க வேண்டும். அந்த ஒப்பந்தத்தில் ஒரு தவறு இருக்கின்றது, எப்போது அந்த ஒப்பந்தம் நிறைவடைகின்றது என்ற கால முதிர்வு அங்கே குறிப்பிடப்படவில்லை. ஆகவே ஈரானுடனான ஒப்பந்தம் திருத்த செய்யப்பட்டு மீண்டும் புதிய ஒப்பந்தம் எழுதப்பட வேண்டும் என்றும் கூறினார். மூன்றாவது, ஈரான் மத்திய கிழக்கு குழப்ப நிலையின் தலைமை சூத்திரதாரியாக இருக்கின்றது. அதன் இருண்ட செயற்பாடுகளை தொடர்ந்தபடி மேலை நாடுகளுடனும் உறவு கொண்டபடி இரட்டை நிலைப்பாட்டை அந்த நாடு தொடர முடியாது என்றும் அவர் கூறினார். வடகொரியாவிற்கு பின் ஈரான் விவகாரத்தை கையில் எடுக்க வசதியாக 2025 ஆண்டை காலவரையான குறியீடாக அவர் குறிப்பிட்டு இருப்பது கவனிக்கத்தக்கது. வடகொரியாவில் அணுகுண்டு மட்டும் சிக்கல் அல்ல, தனிப்பட்ட குடும்ப ஆட்சியினுடைய ரெஜிம் அங்கு இருக்கின்றது. எப்படி சிரியா நாட்டில் ஆசாத் ரெஜிம் இருக்கின்றதோ அதுபோலவே வடகொரியாவிலும் ஒரு குடும்ப ஆட்சி நடைபெறுகின்றது. உலக ஜனநாயக போக்கிற்கு இப்படியான குடும்ப ஆட்சிகள் பொருத்தமானது அல்ல என்பது பிரதான பிரச்சனையாக இருப்பதை வடகொரிய அதிபர் அறிந்திருப்பாரா தெரியாது. டென்மார்க்கின் அரச ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு பேச்சுவார்த்தைகள் ஒரு பகுதி மட்டும் வெற்றி பெற்றுள்ளதாக இன்றைய காலை செய்திகள் தெரிவிக்கின்றன. பிராந்தியங்களில் உள்ள 40,000 ஊழியர்களுக்கு 3 வருட காலம் 8.1 வீத சம்பள உயர்வு வழங்கலாம் என்ற இணக்கப்பாடு ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் முழுமையான இணக்கப்பாடு உருவாகவில்லை. FTA தொழிற்சங்கம் அகாடமிக் தர ஊழியர் சம்பள உயர்வு விடயத்தில் இணக்கப்பாடு காண முடியாமல் முரண்பட்டு நிற்கின்றது. இதனால் பேசப்போன தொழிற்சங்கங்களுக்கு இடையே பிளவு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. பிரதான பேச்சாளர் ஒரு விடயம் மகிழ்ச்சி தருவதாக தெரிவித்தார். தொழிற்சங்கங்கள் அனைத்தும் தனித்தனியே தமது சுயநலத்தை மட்டும் பார்க்காமல் புரிந்துணர்வுடன் எதிர்காலத்தை சந்திக்க தயாராகி விட்டது மகிழ்ச்சி தருகின்றது என்று கூறினார். ஆனால் ஆசிரியர்களின் சாப்பாட்டு இடைவெளி நேரத்திற்கும் சம்பளம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை இன்னமும் ஜீரணமான சாப்பாடாகவே இருந்து வருகின்றது. டென்மார்க்கின் புகழ்பெற்ற நீர்மூழ்கி கப்பல் பாலியல் பலாத்கார படுகொலை வழக்கிற்கான தீர்ப்பு இன்று பகல் 1 மணிக்கு வழங்கப்பட இருக்கின்றது. சொந்தமாக உருவாக்கப்பட்ட நீர்மூழ்கி கப்பலில் ஸ்வீடனின் பிரபல பெண் பத்திரிகையாளர் கிம் பாலை கொண்டு சென்று பலாத்காரம் செய்து துண்டு துண்டாக்கி கடலில் வீசினார் என்பது பீட்டர் மேட்சன் என்ற டேனிஷ்காரர் மீதான பிரதான குற்றச்சாட்டாகும். 36 சாட்சியங்கள் விசாரிக்கப்பட்டுள்ளார்கள். தொகுப்பாக நீதிபதியின் பார்வையில் இவர் குற்றவாளியாக காணப்பட்டால் 12 முதல் 16 வருடங்கள் சிறை தண்டனை வழங்கப்படும். நாணயம் ஆகாயத்தில் சுழன்று கொண்டிருக்கின்றது. பூபா தலையா 1 மணி வரை காத்திருக்க வேண்டும். அமெரிக்காவில் உள்ள நிறுவனங்களின் அதி உயர் பீடத்தில் உள்ளோர் சம்பள வேறுபாடு அமெரிக்காவின் மிகப்பெரிய வருமான இடைவெளியை ஏற்படுத்தி உள்ளதாக புளூம்பர்க் நிறுவன அறிக்கை தெரிவிக்கின்றது. அதி உயர்மட்ட நிர்வாகி ஒருவருக்கும் அதே நிறுவனத்தின் சாதாரண ஊழியர் ஒருவருக்குமான சம்பள இடைவெளி 1000 மடங்கு வித்தியாசமாக இருப்பதாக அது தெரிவிக்கின்றது. அதுபோல ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கொண்டால் அரை பங்கு ஊழியர் எடுக்கும் சம்பளமானது மற்றைய அரை பங்கு ஊழியர்களுடன் ஒப்பிட்டால் மிகவும் உயர்ந்த சம்பளமாக இருக்கின்றது. மிகப்பெரிய சம்பள வேறுபாடு சமரசப்படுத்த வேண்டிய அடுத்த கட்டத்திற்குள் டென்மார்க்கை போல அமெரிக்காவும் வரவேண்டி உள்ளதை இந்த அறிக்கை காட்டுகின்றது. கிரீன்லாந்து நாட்டு பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்களிப்பு நேற்று இடம்பெற்றது. தேர்தலில் பெரிய கட்சிகள் இரண்டும் பின்னடைவு கண்டுள்ளன. இஸ்மூவட் என்ற கட்சி 2014 தேர்தலில் 34.3 வீதமான வாக்குகளை பெற்றிருந்தது. இந்த தேர்தலில் 27.5 வீதமான வாக்குகளை பெற்று பின்னடைவு கண்டிருக்கின்றது. அதுபோல இன்னொரு பெரிய கட்சியான IA என்ற கட்சி சென்ற தேர்தலில் 33.2 வீதமான வாக்குகளை பெற்றது. இந்த தேர்தலில் 25.9 வீதமான வாக்குகளை பெற்று பின்தங்கியிருக்கின்றது. கிரீன்லாந்து கல்வி சீர்திருத்தம் தேர்தலில் முக்கியமாக பேசப்பட்டது. இளையோரை கல்விமயப்படுத்துவது அந்த நாட்டு வாழ்வில் பலத்த சிரமங்களாக தொடர்கின்றது. அடுத்ததாக கிரீன்லாந்து டென்மார்க்கின் கீழேயே இப்பொழுது இருந்து வருகின்றது. இதனால் பெருந்தொகை பணத்தை வருடந்தோறும் டென்மார்க் உதவியாக வழங்கியும் வருகின்றது. ஆனால் கிரீன்லாந்தின் கனிய வளங்களை சீனர்கள் உட்பட உலக நாடுகளுக்கு விற்க தொடங்கினால் அதன் பொருளாதாரம் சொந்த காலில் நிற்க முடியும் என பலர் கூறுகின்றார்கள். ஆகவே டென்மார்க்கில் இருந்து பிரிந்து கிரீன்லாந்து தனியான சுதந்திர நாடாக மாற வேண்டும் என்ற குரல்கள் சமீப காலமாக ஓங்கி வருகின்றன. இந்த நிலையில் பெரிய கட்சிகள் வேண்டியுள்ள அடியானது புதியதொரு அரசியல் பரிமாணத்தை அங்கு உருவாக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி இருக்கின்றது. கிரீன்லாந்தின் அரசியல் மீட்சியை விட அந்த நாட்டு மக்களை போதை சீரழிவு போன்ற உளவியல் சிக்கல்களில் இருந்து மீட்பது மிகவும் சிரமமான காரியம் என்பது குறிப்பிடத்தக்கது. உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கி சேத்துரை.
இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திரு இளம்பிறை அண்ணா டயானி டேனியல் அவர்களுடன் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி கூறி உங்களிடமிருந்து விடை பெறும் உங்கள் அன்பு சகோதரன் கோ ஜேக்கப் சார். வணக்கம் நேயர்களே, வாழ்க வளமுடன்.